IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 216. அனிருத்தர் கந்தமாறன் வல்லவனை கொன்னதா சொல்றான். ஆனா அவனைதான் கொண்டான்னு என்ன நிச்சயம்னு கேட்டாரு. பார்த்திபன் உடனே முணுமுணுக்கிற குரல்ல, வடவாத்து வெள்ளம் மேற்க பாஞ்சு செத்தவன் உடம்ப கொண்டு வந்தா ஒருவேளை உண்மை வெளியாகும்னா. அதுக்கு அனிருத்தர், யாரு கண்டா வடவாத்து வெள்ளம் திரும்பி பாஞ்சாலும் பாயும்னு சொன்னார். அவர் சொன்னதை நிஜமாக்குறது மாதிரி அடுத்த நிமிஷம் சொட்ட சொட்ட நனைஞ்சிருந்த ஈர துணியோட தண்ணிய வழிய விட்டுக்கிட்டு வல்லவன் அந்த மந்திராலோசன மண்டபத்துக்குள்ள வந்தான். அவனோட முகத்துல மிரண்ட பாவமும் அவன் உள்ள வந்த அலங்கோல நிலைமையும் வெள்ளத்துல முங்கி இறந்தவனோட உடம்பு ஏதோ மந்திரத்துல எந்திரிச்சு நடமாடுற மாதிரி பிரம்மையும் பார்த்தவங்கள உணர வச்சது. ஆகா, வடவாத்து வெள்ளம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு, செத்தவனை உயிர்ப்பிச்சு கொண்டே வந்துருச்சுன்னு சொன்னாரு அனிருத்தர். இவன் அனிருத்தரோட அரண்மனையில தனியா படுத்துட்டு இருந்தவன் தானே, இவன் எப்படி இங்க வந்தான் பாக்கலாம் வாங்க. பொன்னியின் செல்வர், குந்தவை எல்லாரும் இவங்க கிட்ட பேசிட்டு தனியா விட்டுட்டு போனப்புறம் வல்லவனுக்கு ரொம்ப களைப்பா உணர்ந்தான். களைச்சு போனது உடம்ப விட மனசுதான். எவ்வளவு வீர தீரமா இருந்து உலகத்தையே பிரமிக்க வைக்கணும்னு ஆசையா இருந்தவன, எல்லாரும் தன்னை பார்த்து பரிதாபமும் அனுதாபமும் படுற நிலைமை அவனுக்கு பிடிக்கல. பாதாள சிறை விட இந்த அந்தப்புறத்து சிறை ரொம்ப கொடுமையா தோணுச்சு அவனுக்கு. பொன்னியின் செல்வர் ஏதாவது செஞ்சு அவன் மேல இருக்க கரிகாலர் கொலப்பழிய நீக்கிட்டாலும் அதுக்கான தண்டனை கிடைக்காம ஒருவேளை தப்பிச்சிடலாம். ஆனா அரண்மனையில இருக்கவங்களுக்கெல்லாம் அவனை பத்தி சந்தேகம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அவன் தப்பு பண்ணதாதான் எல்லாரும் நினைப்பாங்க. இளைய பிராட்டி குந்தவை அவன் மேல வச்சிருக்கிறது இரக்கமும் அனுதாபமும் அவ்வளவேதான், அதே அளவோட நின்றுடும். சோழ நாட்டோட சக்கரவர்த்தியா முடிச்சு விட்டுக்க போறாரு பொன்னியின் செல்வர். அவரோட அக்காவை கைப்பிடிச்சு கல்யாணம் பண்றது கனவுலையும் நடக்காத விஷயம். அரண்மனையில உள்ள பொண்ணுங்க எல்லாம் அவனை ஏதோ குத்தம் பண்ணி மன்னிப்பு கிடைச்ச வேலைக்காரனாத்தான் மதிப்பாங்க. அமைச்சர்களும் தளபதிகளும் தன்னை பாக்குற பார்வையிலேயே அருவறுப்பு இருக்கும். அதோட அரச குடும்பத்துல இருக்கவங்க புத்தி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்பவும் அவன் மேல இதே மாதிரி அன்பும் மரியாதையும் வச்சிருப்பார்னு என்ன நிச்சயம்? ஆஹா, முதல்ல அவன் பிளான் பண்ணியிருந்த மாதிரியே சேந்தனவந்தன் குடிசையில இருந்து குதிரையில ஏறி போயிருந்தா இந்நேரம் கோடிக்கரைக்கு போயிருக்கலாம், ஏன் இலங்கைக்கே போயிருக்கலாம். என்ன பினாக பண்ணி குத்துனப்போ குதிரை போன சத்தம் கேட்டுச்சே, போனது யாரா இருக்கும்? ஒருத்தன் கருத்துரும. உண்மையிலேயே அவன் பைத்தியக்காரன் இல்ல, சூழ்ச்சி உள்ளவன்தான். அவனோட போனவன் யாரா இருக்கும்? பழைய மதுராந்தகனை காணும்னு சொன்னாங்களே அவரோ? ஆமாமா, அப்படிதான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சு போனதுல ஏதாவது ரகசியம் இருக்குமோ? அந்த மதுராந்தகர் நிஜமாவே யாருன்னு இங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா இலங்கை போயிட்டா அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? பாண்டிய நாட்டு மணிமகனமும் ரத்னஹாரமும் உரிமையுள்ளவனுக்கு போய் சேரும். மகிந்தன் உதவியோட திரும்பவும் போற ஆரம்பிப்பான். அப்படி நடக்காம மட்டும் தடுக்க முடிஞ்சா? தடுக்க முடிஞ்சவன் நான் ஒருத்தன் தான். நானும் இங்க இந்த அரண்மனையில ஒளிஞ்சு வாழ்றதுல என்னதான் யூஸு? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தவன் தான் இருந்த ரூமை சுத்தி சுத்தி வந்தான். அடிக்கடி அந்த ரூமோட ஒரு பக்கத்து சுவர்ல இருந்த பலகன்னி வழியா வெளியில பார்த்தான். அவன் இருந்த ரூம் அரண்மனையில ஒரு கோடியில மேல் மாடத்துல இருந்தது. அதை ஒட்டி வடவாறு போயிட்டு இருந்துச்சு. அங்க அரண்மனையோட வெளிப்பக்க செவர் தான் கோட்டையோட வெளிப்பக்க சுவர். அந்த ஜன்னல் வழியா கீழே குதிச்சா ஆத்துலதான் விழணும், இல்ல செவர் வழியா ஜாக்கிரதையா இறங்கினா வடவாறு வெள்ளத்துல இறங்கலாம். அந்த மேல் மாடத்துக்கு கீழேதான் அரண்மனையில உள்ள பொண்ணுங்க நதியில இறங்கி குளிக்கிறதுக்காக வாசலும் படித்தறையும் இருந்துச்சு. ஆனா மேல் மாடத்துல இருந்து அந்த வாசலுக்கு போற வழி எப்படின்னு தெரியல. அந்த புறத்துல உள்ள பொண்ணுங்களுக்கும் தாதிங்களுக்கும் தான் தெரியும் போல. அவன் தப்பிச்சு போறதுன்னா இவங்களுக்கு தெரியாமல்ல போகணும். பலகனி ஓரத்துல நின்னு அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல அவன் பார்த்த ஒன்னு அவனை திடுக்குன்னு பயப்பட வச்சுச்சு. அவன் இருந்த அரண்மனைக்கு அடுத்த அரண்மனை தோட்டத்துல ஒரு பொண்ணு தலைவிரி கோலமா பித்து பிடிச்சவ மாதிரி ஓடிட்டு இருந்தா. இது என்னது, பெரிய பழுவேட்டரையரோட அரண்மனை தோட்டம் மாதிரியில இருக்கு? ஆமா அதுதான். அதுல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறதுன்னா அது யாரு?
மணிமேகலையா? ஆமா, அவ மாதிரிதான் இருக்கு. ஈஸ்வரா, என்ன ஆச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி ஓடுறா? கரிகாலர் இறந்த அன்னைக்கு நைட்டு கடம்பூர் மாளிகையில அவ செஞ்ச ஹெல்ப் ஞாபகம் வந்துச்சு. அதை நினைச்சதும் அவ நெஞ்சு விம்மினுச்சு. அவளுக்கு பின்னால இன்னும் ரெண்டு பேர் அவளை பிடிக்க ஓடிட்டு இருந்தாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் வயசானவங்களா தெரிஞ்சாங்க, அவ அம்மாவோ தாதியோ. ஆனா அவங்களால அவளை பிடிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதோ அவ வெளிப்பக்க சுவர்கிட்ட வந்துட்டா. என்ன பண்றா? செவர்பக்கம் இருக்க ஒரு மரத்துல ஏறி செவுத்து மேல காம்பவுண்ட் வால் மேல ஏறா. ஏறி? ஐயோ, என்ன காரியம் பண்றா? அவ கையில கத்தி வேற வச்சிருக்காளே, அதனால ஏதாவது? கடவுளே, காம்பவுண்ட் வால்ல இருந்து ஆத்து வெள்ளத்துல எல்லாம் தலை குப்புற விழுந்துட்டா. என்ன பண்றது இப்போ? முன்னாடி ஒரு தடவை வீர நாராயண ஏரியில மணிமேகலையும் நந்தினியும் தண்ணியில முழுக போனதும் அவ மணிமேகலைய காப்பாத்த போனப்போ கரிகாலர் சொல்லி நந்தினிய தூக்கி கரையில ஏத்துனதும் அதனால மணிமேகலைக்கு வந்த ஏமாத்தமும் ஒரு படமா அவன் மனசுல மின்னலா ஓடிச்சு. அதுக்கு மேல அவனால சும்மா நிக்க முடியல. அரண்மனை மேல் மாடத்துல இருந்து பலகனி வழியா வெளியில வந்து ஆத்து வெள்ளத்துல குதிச்சான். கன நேரம் மூச்சு திணறி அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு நாலு பக்கமும் பார்த்தான். அவன் குதிச்ச இடத்துக்கு பக்கத்துலதான் படித்துறையும் வாசலும் இருந்துச்சு. அதுக்கு எதிர்த்தாப்புலதான் கொஞ்ச தூரத்துல மணிமேகலை மதில் மேல இருந்து குதிச்சா. நல்ல வேளையா ஆத்து வெள்ளம் அவனை நோக்கி பாஞ்சிட்டு இருந்தது. மணிமேகலையும் அந்த வெள்ளத்துல வந்தா அவன் பக்கம்தான் வரணும். தட்டு தடுமாறி கரைக்கிட்ட வந்தான். ஆத்து வெள்ளத்தை எதிர்த்து ஃபாஸ்டா நடந்தான். இதோ மணிமேகலை மிதந்து வர்றா. ஐயோ, உயிரோட இருக்காளா இல்ல போச்சா? ஐயோ, திரும்பவும் என் கிட்ட பாசம் வச்சவங்க ஒருத்தர் உடம்பு தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடுமோ? அடடா, இந்த பொண்ணுதான் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா. ஏரி கரையில அவ யாழ் வாசிச்சு பாடின பாட்டு இன்னும் காதல கேக்குதே. வல்லவனுக்கு அது வேதனையா இருந்துச்சு. அதை சகிச்சுக்கிட்டு பாஞ்சு போய் வெள்ளத்துல இருந்து அவளை ரெண்டு கையிலையும் தூக்கிக்கிட்டான். கடவுள்களே, இவ உயிரை காப்பாத்துங்க. சோழ நாட்டுல உள்ள ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து விழுந்து கும்பிடுறேன். எல்லா தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுவேன் ஒன்னு விடாம. சூதுவாதி இல்லாத இந்த அப்பாவி பொண்ணு உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்கன்னு மனசுக்குள்ள இல்லாத கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டான் வல்லவன். இப்படி வேண்டிக்கிட்டே வல்லவன் மணிமேகலையை தூக்கி கொண்டு வந்து படித்துறையில வச்சான். இவனே ஏற்கனவே ஈட்டிக்காயத்தால சாவோட வாசலுக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் வெள்ளத்துல திடீர்னு குதிச்சு அதிர்ச்சியில ரொம்ப பலவீனமா வேற இருந்தான். தண்ணியில முங்கினதுனால கொஞ்சம் தூக்க கஷ்டமா இருந்தான் மணிமேகலை. அவளை தூக்கிட்டு நடக்க கஷ்டமா மூச்சு வாங்கினுச்சு. இனிமே தூக்கவே முடியாதுன்னு அவன் நினைச்சப்போ மேல் படிக்கு வந்திருந்தான். அந்த படியில மணிமேகலைய படுக்க வச்சான். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவ உடம்புல அசைவு இல்ல, மூச்சு இருக்கு. எப்படி அவ மயக்கத்தை தெளிய வைக்கிறதுன்னு தெரியல. இதே சிச்சுவேஷன் ஒரு மூவி டைரக்டருக்கு கிடைச்சிருந்தா ஒரு டூயட், அதுவும் செகண்ட் ஹீரோயினோட டூயட் போட்டு தாக்கியிருப்பார். நம்மளுதான் பொழைக்கு தெரியாதவனாச்சே, இல்ல இல்ல நல்லவனாச்சே. குந்தவையே இந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் குத்து பாட்டுக்கெல்லாம் போக மாட்டாப்ல. சரி, இப்ப யாராவது ஒரு பொண்ணோட உதவி தேவை. அரண்மனைக்குள்ள போய் அங்கிருந்து யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு வரணும். படித்துற பக்கத்துல அரண்மனை வாசல் அவன் கண்ணில் பட்டுச்சு. ஆனா சாத்தி இருந்தது கதவு. பக்கத்துல போய் பலம் முழுசும் வச்சு அந்த கதவை மோதினான். உள்பக்க தாப்பா நகர்ந்து கதவு திறந்துச்சு. திறந்த கதவு வழியா பூந்து ஓடுனான். அது ஒரு சின்ன குறுகலான பாதை தான். தாழ்வாரமும் முத்தமும் வந்துச்சே தவிர ஒரு பயப்புலையும் அங்க காணல. இங்க யாரும் இல்லையா, ஒரு பொண்ணை காப்பாத்த யாரும் இல்லையான்னு குரல் கொடுத்துக்கிட்டே ஓடனான். கடைசியா ஒரு பெரிய மண்டபம் வந்துச்சு. அது வாசல்ல காவக்காரங்க ரெண்டு பேர் நின்னாங்க. அவன் உள்ள போக ட்ரை பண்ணப்போ அவங்க அவனை போக விடல. அவங்கள தள்ளிக்கிட்டு உள்ள பூந்தான். அங்க சக்கரவர்த்தி சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தாரு. நிறைய பேர் இருந்தாங்க அந்த மண்டபத்துல. அந்த கூட்டத்தை பார்த்து திகைச்சாலும் அவன் பார்வையில முதல்ல பட்டது பூங்குழலி தான். அவளை பார்த்ததும் கொஞ்சம் தைரியம் வந்தவனா சமுத்திரகுமாரி, மணிமேகலை ஆத்துல விழுந்துட்டா, வந்து காப்பாத்து சீக்கிரோன்னு கத்துனான். அந்த ஆஸ்தான மண்டபத்துக்குள்ள பொண்ணுங்க அந்த புறத்துல இருந்து வர்ற வழியில தான் வந்து என்ட்ரு ஆயிருந்தான் இவன். அதனாலதான் அங்க இருந்த பொண்ணுங்க அவனுக்கு முதல்ல தெரிஞ்சாங்க. அவங்கள எல்லாருக்கும் பின்னாடி ஒதுங்கி நின்ன பூங்குழலி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா. வல்லவன் ஈரத்துணியோட அலங்கோலமா உள்ள நிக்கிறத பார்த்து திக்குன்னு ஆயிடுச்சு அவளுக்கு. அவளை பார்த்த உடனே அவன் மணிமேகலைய பத்தி சொன்னான். அது அவ காதுல விழுந்துச்சு. அவ பக்கத்துல இருந்த இளைய பிராட்டி வானதி காதுலையும் விழுந்துச்சு. அவங்க மூணு பேரும் வல்லவன் வந்த வழியா போனாங்க. தண்ணி சொட்டி இருந்த அடையாளத்தை வச்சு போனாங்க. வந்தியத்தேவன் என்ன சொன்னான்றது அங்கிருந்த மத்தவங்க காதுல விழல. ஆனா காப்பாத்துங்கன்னு அவன் சொன்னது சில பேர் காதுல கேட்டுச்சு. கந்தமாறனுக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் அதுவும் கேட்கல. ஏதோ அலறல் கேட்ட மாதிரி பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வாசல் வழியா வந்த உருவத்தை வல்லவனோட ஆவின்னு நினைச்சாங்க. பாதி ஆயுசுல செத்து போனவங்க ஆவி இந்த உலகத்தை விட்டு போகாம இங்கேயே சுத்தி சுத்தி வருமேன்னு தேவையில்லாத நினைப்பெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. வடவாறு திரும்பினாலும் திரும்பணும்னு அனிருத்தர் சொன்ன வாய் மூடுறதுக்குள்ள வல்லவன் அங்க வந்து நின்னதும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவியோன்னு தோன்றிடுச்சு. ஆனா அவன் பின்னாலேயே வந்த காவக்காரங்க பரபரப்போட வந்து நின்னதும் நனவுக்கு வந்துட்டாங்க. சக்கரவர்த்தி மன்னிக்கணும், இந்த பைத்தியக்காரன் அரண்மனை படித்துற கதவு வழியா பூந்து ஓடி வந்துட்டான். நாங்க தடுத்தும் கேட்கலன்னு காவக்காரங்க சொன்னதும் இல்லாம அவனை தங்களோட இழுத்துட்டு போக பார்த்தாங்க. இத பார்த்த பார்த்திபன், அம்மாடி இவன் உயிர் தான் எவ்வளோ கெட்டி, எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தும் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறானேன்னு உள்ளுக்குள்ள பொறாமையில பொசுங்கினான். எங்க போறோன்னு தெரியாம இங்க வந்து சிக்கிட்டு இருக்கான். இனிமே இவன் தப்பிச்சு போக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவன். அது சக்கரவர்த்தி இருக்க சபைன்னு கூட மறந்து பாஞ்சு போய் வந்தியத்தேவனோட தோலை பிடிச்சுக்கிட்டான். இவன் பைத்தியக்காரன் இல்ல, கொலகார, ஆதித்த கரிகாலரை கொன்ன துரோகின்னு சொல்லிக்கிட்டே அவனை பிடிக்க வந்த காவக்காரங்களை போக சொன்னான். இவன் இப்படி சொன்னதும் கந்தமாறனும் ஓடி போய் வல்லவனோட இன்னொரு தோலை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமா அவனை இழுத்துட்டு வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்தினாங்க. சக்கரவர்த்தி வல்லவனை பார்த்துட்டு, பால் வடிகிற முகம் உள்ள இந்த பையனா என் பையனை கொன்னதா சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. இவன் தானே கரிகாலன் கிட்ட இருந்து ஓலை கொண்டு வந்தவன்னு கேட்டாரு. ஆமாய்யா, இவன் தான் கொண்டு வந்தான். இவன் தான் நந்தினி தேவிய கோட்டைக்கு வெளியில சந்திச்சு ரகசியம் பேசினவன். இவனே தான் இதே கோட்டையிலேருந்து முன்னாடி ஒரு தடவை தப்பிச்சு ஓடினவனும் கூட. இப்பவும் பாதாள சிறையிலேருந்து தப்பிச்சு ஓடினவன்னு சொன்னாரு சின்னவர். சும்மாவ தப்பிச்சு ஓடனா? முதல் தடவை என் முதுகுல குத்திட்டு ஓடுனான்னா கந்தமாறன். அப்போ முதல் மந்திரி, ஏன்பா இவனை தானே நீ முதுகுல வேலறிஞ்சு கொண்டுட்டேன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்னாரு. ஆமா சொன்னேன். நீங்க இவனுக்கு இந்த கொலகாரனுக்கு ஒத்தாசை பண்ணி உயிர் பழைக்க வைப்பீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்னு சொன்னா கந்தமாறன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பொன்னியின் செல்வர், அப்பா இந்த வல்லத்து இளவரசர் என் ஃப்ரெண்டு, இலங்கையிலையும் நடுக்கடல்லையும் என்னை காப்பாத்தினவர். இவர் உயிர் பழைச்சு வந்தது எனக்கு சந்தோஷம். ஆனா இவர் மேல குத்தம் சொன்னா அது என் மேல சொல்றது மாதிரின்னு தெளிவா அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. வல்லவா கேட்டுக்கோப்பா, இவரு மனுஷன், இவரை போய் சந்தேகப்பட்டியே சொல்றாரு பாரு, என் நண்பன்னு. அவரு தெய்வ மனுஷய்யா, அதான் எங்க மனசுல இத்தனை வருஷம் கெத்தா நிக்கிறாரு. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.